விவசாயி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக பேசிட்டு இருக்கிறோம். ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன? வெறும் விவசாயம் மட்டும் பண்ணாம கூட ஆடு மாடு கோழி இப்படி மீன் வளர்க்கறது எல்லாம் சேர்ந்து பண்றதா நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் சொல்றோம். இப்ப இந்த வகையில் பார்க்கும்போது மீன் வளர்ப்பு, இப்ப மீன் வந்து நம்ம ரெண்டு வகை தேவைகளுக்காக வளர்க்குறோம். ஒன்று வந்து உணவுக்கு வளர்க்கலாம். இப்ப கடல் மீன் நமக்கு கிடைச்சதுனா கூட இயற்கைய ஆற்றுப்படையிலையோ ஏரியிலையோ மீன் கிடைச்சாலும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து விவசாயிகளை வந்து அவங்களுடைய வயல்களில் மீன் குட்டைகளை வெட்டி மீன் வளர்க்க முடியும் உணவுக்காக வேண்டி. இப்ப உணவுக்காக மட்டும் நீங்க மீன் வளர்த்தா போருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மக்கள் மத்தியில பார்த்தோம்னா இந்த வீடுகளில் வந்து மீன் தொட்டி வைக்கிறது, அலங்கார மீன் வந்து வளர்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. இப்ப இந்த பிரபலமா இருக்கிற அலங்கார மீன் வளர்ப்பு எப்படி வந்து பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த துறையில ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ள எஸ் பிரகாஷ் பவானிலிருந்து இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த அலங்கார மீன்களை வந்து எப்படி வளர்க்கலாம், என்னென்ன வகையான மீன் வந்து வளர்க்கலாம், எந்த பயன்பாட்டுக்கு வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத நம்ம கேட்க போறோம். இப்ப நீங்க பொதுவா எந்த ஒரு பொருளை நம்ம வந்து வளர்த்தாலோ உற்பத்தி பண்ணினாலோ அதை வாங்கி பயன்படுத்துறவங்க இருந்தா தான் அதை வந்து வளர்க்கறதுல வந்து அர்த்தம் இருக்கு. வாங்கவே ஆள் இல்லாத ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ இப்ப வாங்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்ல வந்திருக்கிறார். வாங்கறவங்க நிறைய இருக்கிறதுனால உற்பத்தியினுடைய தேவை அதிகமாயிருக்கு. உலக அளவுல பார்த்தா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கு இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, அலங்கார மீன் வளர்ப்பு. ஸோ இந்த துறையில் அவருக்கு இருக்கிற அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாரு. வணக்கம் பிரகாஷ் அவர்களே.
வணக்கம்.
இப்போ நீங்க முதல்ல மீன் யார் பயன்படுத்துறாங்க, குறிப்பா இந்த அலங்கார மீன் எல்லாம் என்ன காரணத்துக்காக இங்க வாங்கி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் நீங்க தெளிவா சொல்லுங்களேன்.
அலங்கார மீன் பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து வாஸ்துக்காக வாங்கி பயன்படுத்துறாங்க, அப்புறம் குழந்தைங்களோட மன திருப்திக்காக வாங்கி பயன்படுத்துறாங்க, குழந்தைங்க விளையாடுறதுக்கு வாங்கி பயன்படுத்துறாங்க. அது இல்லாம வயதானவர்கள் வந்து அவங்க வீட்டில் வச்சிருந்தா பிரஷர் பிளஸ் வந்து ரத்த அழுத்தம் போன்ற குறைபாடு எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக வாங்கி வளர்த்துறாங்க. வாஸ்துக்காக ஒரு சிலர் வாங்கி வளர்த்துறாங்க.
இப்போ வந்து மீன் வளர்க்கறதுனால குழந்தைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க, பெரியவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அது கூட என்ன சொல்றீங்கன்னா வாஸ்துக்காக வளர்த்துறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ மீன் வந்து வாஸ்துக்காக வளர்த்தும் போது இப்ப வாஸ்துக்குன்னு இருக்கிற மீன் வகைகள் என்ன, இப்ப எந்தெந்த நாட்டில இருந்து நீங்க தெரிவித்து கொடுக்குறீங்களா இல்ல நீங்களே வளர்த்து கொடுக்குறீங்களா, இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
வாஸ்து மீன் பாத்தீங்கன்னா மூணு வகையா பிரிக்கலாங்க, இந்திய வாஸ்து, மலேசிய வாஸ்து, சீன வாஸ்துன்னு. இப்ப இந்திய வாஸ்துன்னு பாத்தீங்கன்னா 8 கோல்டு மீன் பிளஸ் ஒரு கருப்பு மீன். மலேசிய வாஸ்துன்னு பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஹார்ன் பேர், மலர் கொம்பு ரக மீன், அதாவது நம்ம உணவுக்காக பயன்படுத்துற ஜிலேபி மீன் ரக மாதிரியே இருக்கும். அதோட தலை பாகம் வந்து எலுமிச்சம்பள சைஸோ இல்ல ஆப்பிள் பழ சைஸோ மண்டை பெருசா இருக்கும். இது வந்து ஃபிளவர் ஹார்ன் பேரு, மலேசிய வாஸ்து மீன். சீன வாஸ்து மீனுங்கிறது பாம்பு மாதிரி இருக்கும், அதாவது அரவணான்னு பேர், சில்வர் அரவணா, பேல் அரவணா அப்படின்னு பல வகையாக பிரிக்கலாங்க. இந்த மாதிரி மூணு ரகமா வாங்கி அவங்க அவங்களோட பண தேவையை பயன்படுத்தி வாங்கி வளர்த்திக்கிறாங்க.
இப்போ வாஸ்துக்கு வந்து சீன வாஸ்து, மலேசிய வாஸ்து, இந்திய வாஸ்து மீன் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ இந்த வாஸ்துக்கு மீன் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா வாஸ்துக்கு வந்து இடமெல்லாம் பார்த்து வைக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. எந்த வாஸ்துவா இருந்தாலும் ஒரு அடி தள்ளி வை, ரெண்டு அடி தள்ளி வை, வடக்கு பக்கமா வை, தெற்கு பக்கமா வையெல்லாம் சொல்றாங்க. இப்போ நீங்க வாஸ்துக்கு மீன் தொட்டி நம்ம வீட்டில் வைக்கும் போது இப்போ எந்தெந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குன்னு நீங்க வந்து ஆலோசனை சொல்றீங்க.
இப்போ இடம்னு பாத்தீங்கன்னா 8 திசை இருக்குங்க, 8 திசைக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்குது. அந்த 8 திசையோட பலன் நான் சொல்றேங்க. இப்போ தெற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து வச்சா புகழ் கிடைக்கும், இப்போ மீன் தொட்டி வச்சிருக்கிறோட தலைவன் தலைவியோட புகழ் கூடும். தென் மேற்குல வச்சீங்கன்னா சொந்தத்தில் திருமணம் நடக்கும், மேற்கு பார்த்து வச்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வடமேற்கு பகுதியில் வச்சீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட உதவி கிடைக்கும், ஒரு நண்பர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறேன்னா உடனே அது சக்ஸஸ் ஆகும். வடக்கு பார்த்து வச்சா தொழில் உயர்வு கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி, தொழில் உயர்வு அது கிடைக்கும். வடகிழக்குல வச்சீங்கன்னா தங்களினோட திறன் வெளிப்படும், தங்களுக்கோட இருக்கிற டேலண்ட் வந்து நல்லபடியாக வெளிப்படும். கிழக்கு பார்த்து வச்சீங்கன்னா குடும்ப நன்மை மேலோங்கும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி தென் கிழக்கில் வச்சா செல்வ செழிப்பு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தென்கிழக்கு மூலையில் தான் வைக்கிறாங்க எல்லா வீட்லேயும். அதனால பிஸ்னஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வச்சா போதும், வீட்டுக்குள்ளார மேக்சிமம் என்ட்ரி ஆகும்போது வச்சா எந்த வித வாஸ்துவும் பிரச்சனை குறைபாடெல்லாம் இல்லை. இந்த மாதிரி 8 திசையும் பார்த்து அவங்க வச்சுக்கலாம்.
இப்ப மீன் தொட்டி எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப நீங்க நம்ம மீன் தொட்டிகள்ல பார்த்தோம்னா பல வகையான மீன் இருக்கு, கருப்புல இருக்கு, சிகப்புல இருக்கு, கருப்பும் சிகப்பும் கலந்து இருக்கு, இப்படி வந்து சுத்தமா வெள்ளையாவும் இருக்கு, இப்படி ஒவ்வொன்றும் பல வகையில பல ரகத்துல இருக்கும்போது இப்ப ஒரே தொட்டில இப்படி பல மீனை விடும்போது ஒன்னுக்கு ஒன்னு வந்து அதை ஒத்து இருக்குமா என்ன?
அதை வந்து நம்ம வந்து கரெக்டா செட் பண்ணி போடுங்க சார். அதை குட்டி போடுற மீன், முட்டை போடுற மீன் இருக்குது, மவுத் பீடிங் சிச்சிலட்ஸ் மூணு வெரைட்டிஸா இருக்குது. குட்டி போடுற மீன் குட்டி போட்டுட்டு தான் இருக்கும். இது வேற மீன் பார்த்தீங்கன்னா மவுத் பீடர் வந்து அது தன்னோட குட்டின்னு நினைச்சு அதை சாப்பிட்ரும். அந்த மாதிரி நம்ம ரகம் வரையா பிரிச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா மௌலி மீன், பிளாக் மோலி, ஒயிட் மோலி, எல்லோ மோலி, ரெட் மோலி, அந்த மாதிரி மௌலி மீன், டெட்ரா வெரைட்டிஸ், அதே மாதிரி ஷார்க் வெரைட்டிஸ் ஒரே டேங்க்ல விடலாம். இல்லை இது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா மக்கள் கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல், ஷார்க். ஷார்க்கில் பார்த்தீங்கன்னா டைகர் ஷார்க்கு, ரெட்டர் ஷார்க்கு, அலுமினியம் ஷார்க்கு, மூணு வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் மூணு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷனும் வேண்டாம், வேற ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா சிச்சிலட்ஸ்னு ஒரு வெரைட்டிஸ், வாயிலே முட்டை வச்சு வாயிலே கொஞ்சம் பறிக்கிற அமைப்பு உள்ளது சிச்சிலட்ஸ்னு பேர். அதில் வந்து 45 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த 45 வெரைட்டிஸில் ஒவ்வொரு ரகத்துலையும் ஒவ்வொரு ஜோடி வாங்கி அதுக்கு கொகை மாதிரிலாம் செட்டிங் பண்ணி, அதாவது ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொகையில் தான் வாழும், அந்த மாதிரி அமைப்பு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு ஆப்ஷன். இது மூணு ஆப்ஷன் வேண்டாம், வேற மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா மலேசிய வாஸ்து மீன் ஃப்ளவர் ஹார்னை வளர்த்தலாம். இல்லைங்க ஒரு மீன் இருக்கிறதுக்கு போரா இருக்குங்க அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா அதே வந்து பேர் பண்ணியும் ஒவ்வொரு அக்வரியம் ஷாப்பில் தராங்க. ஆண் பெண் கொடுத்தாங்கன்னா ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை இனப்பெருக்கு ஆகிற மாதிரி, 45 நாளைக்கு ஒரு இனப்பெருக்கு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இனப்பெருக்கான மீனை வந்து சிமெண்ட் டேங்கில் விட்டு அவங்க ஒரு ஹாபியாக வளர்த்திக்கலாம். அது இல்லை அப்படின்னா அரவணா மீன் வளர்த்தலாம் தனியாக. இந்த மாதிரி 6 விதமான ஆப்ஷன் இருக்குது. அவங்கவுங்க அவங்கவுங்க பிரியக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட பைசா பணம் வச்சுருப்பாங்க. மினிமம் 2000 ரூபாய்க்கு டேங்க் போட்டால் போதும்னா ஆர்டினரியாக மௌலி, டெட்டா, ஷார்க் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வளர்த்தணும். கோல்ட் ஃபிஷ் போட்டால் ஒரு 2500 ரூபா டேங்க் செலவாகும். டேங்க்கு மேலே மோடி மோட்ரு உள்ளே போகிற அசரிஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக 2500 ரூபா செலவாகும். ஆனால் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்கு. இதெல்லாம் எதுவுமே முட்டை வைக்காது, நம்மளோட சிமெண்ட் கண்ணாடி தொட்டியில் எதுவுமே முட்டை வைக்காது. இல்லை சிச்சிலட்ஸ் வாங்கி வளர்த்தலாம். அந்த மாதிரி மக்களோட தேவையை அவங்க அவங்களே கருதி நம்மகிட்ட வந்து கேட்டாங்கன்னா அதுக்குண்டான ஆப்ஷன் சொல்லி தரும்.
இப்போ வந்து டேங்க்ல மீன் வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ பொதுவாக மீனுக்கும் வந்து ஆக்சிஜன் வந்து எப்போ தேவைப்படுது, அந்த மாதிரி தேவைப்படுற ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து ஆக்சிஜன் வந்து மீனுக்கு கிடைக்கிற மாதிரி தொட்டி எப்படி அமைக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ மீன் தொட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் பவர் ஷட் டவுன் ஆகுது. அந்த ஷட் டவுன் டைமில் மீன் ஏரியேஷன் இல்லாமல் மேலேயே மிதங்கிட்டு இருக்கோம். மேலேயே மிதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எல்லாம் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம். நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீனோ 3 மீனோ இறந்து கிடக்கும். அப்போ நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் உள்ளேயே வைக்கக்கூடிய சப்மர்சிபிள் பம்புன்னு ஒரு இடம் இருக்குங்க, அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன் உள்ள மோட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீன் போடுற கழிவுலாம் அது அப்சர்வேஷன் பண்ணி வச்சுக்கும். வச்சுக்கும் போது மீனுக்கு தேவையான நல்லபடியாக ஆக்சிஜன் கிடைக்கும். அதோட வேஸ்டேஜ் எல்லாம் நம்மளே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இம்போர்ட்டட் டேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கழிவுலாம் மேலே ஃபில்ட்ரேஷன் பண்ணி மறுபடி நல்ல தண்ணி கீழே விடுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்குங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப மக்களுக்கு உறுதுணையாகவும் பிளஸ் வந்து மீன் எந்தவித இறப்பும் நேரிடாமலும் அமையும்.
இப்போ டேங்க் வச்சாச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி மீன் வாங்கி விட்டாச்சு. இப்போ மீன் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி மனிதர்களில் வந்து சைவம் அசைவம் இருக்கிற மாதிரியே சில மீன் வந்து சைவ உணவு சாப்பிடுது, தாவரங்களை பாசிகளை சாப்பிடுது, சில மீன் வந்து மற்ற மீன்களை வந்து உணவாக சாப்பிடுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம டேங்கில் வந்து மீன் வளர்த்தும் போது அதுக்கு வந்து சாப்பாடு அதுக்கு இயற்கை சூழ்நிலை கிடைக்காது, நம்ம தான் சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா. இப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி என்னென்ன மீன்களுக்கு என்னென்ன மாதிரி உணவு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும்? உணவு ரொம்ப முக்கியம், அப்போ தான் மீன் உயிர் வாழ முடியும் இல்லையா. அப்போ என்ன மாதிரியான உணவு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி வைக்கணும் அந்த மீன் டேங்கில் வளர்த்துன்னு சொல்லுங்கள்.
இப்போ மௌலி மீன் பார்த்தீங்கன்னா குருணை உணவு அதிகம் விரும்பி சாப்பிடும். அதாவது மேலே மிதக்கிற தீவனம் ஒரு விதமான மீன் உணவு, அதாவது கொய்கார்ஃபு அப்படிங்கிற மீன் வந்து மேலுள்ள மிதவை உணவை மட்டும் அதிகம் விரும்பி சாப்பிடும். அப்போ மௌலி, ஸ்வாடு, கப்பீஸ், பிளாட்டி அந்த மீன் எல்லாம் கீழே தண்ணிக்கு கீழே போகிற ஸ்விங்கிங் பெல்லட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது ரெடிமேடாக இருக்குது நம்மகிட்ட. அது பார்த்தீங்கன்னா 100 கிராமே உங்களுக்கு வந்து 20 ரூபா தான் வரும். அது வாங்கி போட்டுனா சிங்கிங் பெல்லட்ஸ் உள்ள முழுகக்கூடிய பெல்லட்ஸ் வாங்கி போட்டுனா அது வந்து குட்டி போடுற மீனெல்லாம் அதை சாப்பிடும். கொய்கார்ஃபு மேல் மிதவை உணவை சாப்பிடும். ஏஞ்சல்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா அந்த அப்பள மாதிரி இருக்கும், ஃப்ளாக்ஸின் பேர், அந்த மாதிரி உணவு தான் உண்ண முடியும். ஏன்னா வந்து அது வாய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து தண்ணியில் கரைஞ்சி அந்த கரைஞ்சி தன்மையை தான் அதை எடுத்து சாப்பிடும். அதனால வந்து ஒரே விதமான உணவு ஒரு மீன் தொட்டில போடாம மூணு விதமான உணவு கொடுத்தாதான் உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி மூணு விதமான பலன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மூணு ஒரே மீனை மூணு சாப்பிடுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் கொய்க்கு அரிசிக்கு உணவு போட்டுடணும். அதுக்கப்புறம் குட்டி போடும் மீன் சொன்ன பாத்தீங்களா மௌலிஸ், அதுக்கு உண்டான சிங்கிங் பெல்லட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் தான் ஏஞ்சலுக்கு போடணும். இந்த ரெண்டு பெல்லட்டையும் ஏஞ்சல் டச் பண்ணவே வராது. அதுக்கு போடுற அந்த வந்து ஃபிளாக்ஸுங்கிற ஃபுட்டை மட்டும் அதிக விரும்பி சாப்பிடும். ஃபிளாக்ஸ் ஃபுட்டும் சாப்பிடும். அதே மாதிரி ட்ரை வோம்ஸ் இருக்கு, அதாவது நம்ம சேரி அதுலாம் கிடைக்கும் பாத்தீங்களா, வோம்ஸ் புழு, மண் புழு, கொத்து புழு, நாடா புழுனு சொல்லுவாங்க. அந்த புழு வந்து சென்னை கல்கத்தா அந்த இடத்துல வந்து பதப்படுத்தி அதுக்கு உண்டான வேலையெல்லாம் மாற்று ஏற்பாடெல்லாம் செஞ்சு அதை வந்து நல்ல நவீன முறையில ஒரு பாக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு 25 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி இருக்கு. ஒரு கட்டியோட விலை 1 ரூபா கணக்கு வரும். அந்த பாக்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கட்டியை வந்து தண்ணியிலே ஒட்ட வச்சிட்டிங்கன்னா அது அழகாக வந்து சாப்பிட்டு போகும். அதை சாப்பிட்ற அழகே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் வாங்கி இந்த மாதிரி மூணு விதமான உணவை சரியான அளவு, ஒரு மீனுக்கு வந்து மூணு பெல்லட்ஸ் கடுகு மாதிரி உள்ள குறுண உணவு மூணு தேவைன்னா மூணு தான் போடணும். அம்மா ஒரு தடவை, அப்பா ஒரு தடவை, பொண்ணு ஒரு தடவை போட்டோம்னா மீன் தண்ணி டஸ்ட் வந்து ஓவராயிரும் மீன் தொட்டியில். அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட சாப்பிட்டு தன்மை வந்து ஃபுல்லாக கழிவாக தான் போகும். கழிவு போகாத பட்சத்தில் வயிறு அடைச்சி வயிறு வீங்கி மீன் இறந்து நேரிடும்.
இப்போ மீனுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நம்ம டேங்கில் வந்து மீன் வளர்க்குறோம். இப்போ நம்ம வளர்க்குற மீன் வந்து குட்டி போட இனவருத்தி பண்ணுமா என்ன?
நம்மக்கிட்ட வச்சுருக்கிறது இனவருத்தி பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா குட்டியிடும் மீன் மட்டும் வாங்கி நம்ம வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி தொட்டிலேயே இனவருத்தி போடும். அதுக்கு உண்டான ஒரு மறைவான அமைப்பிடம், அதாவது பிளாஸ்டிக் செடியோ அல்லது ஒரிஜினல் செடி, ஹைட்ரல்லா, வேளம்பாசி, அப்புறம் வந்து வாலிஸ்னேரியா, பனானா, அமேசான், நிறையா ஒரிஜினல் செடி இருக்குது. அந்த ஒரிஜினல் செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனோட அட்மாஸ்பியர் அது வந்து பழைய எங்கேருந்து பிறப்பிடமாக வந்ததோ அந்த ஃபீலிங் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது இனப்பெருக்க ஆகக்கூடிய தன்மை வந்துடுது. அது இனப்பெருக்கம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பச்சை பசையினுடைய இலை மேலே தான் போய் உட்காந்து அதுதான் அதுக்கு வந்து ஒரு அணைப்பு அரவணைப்பாக இருக்கும். ஆண் மீன் பார்த்தீங்கன்னா குட்டி மீன்களை போய் துரத்தி துரத்தி கடிக்க கடிக்க ட்ரை பண்ணும். அந்த மாதிரி கடிக்கிறதுக்கு அமைப்புல சிக்காமல் செடிங்களுக்கு இடையில மறைஞ்சு ஒளிஞ்சு வாழணும்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம இயற்கையாக ஆற்றுகள்லையோ குளங்கள்லையோ வாழ்கிற மீனை வந்து டேங்கில் எடுத்து விட்டோம். இப்போ ஒரே இடத்துல 10 மீன் 15 மீன் 20 மீன் நம்ம வந்து டேங்கில் விட்டுருக்கும்போது எப்படி பார்த்தாலும் நோய் தாக்குதல் வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் தான். இப்போ இது போல நம்ம வந்து டேங்கில் வளர்க்குற மீன்களுக்கு நோய் ஏற்படாமல் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம?
இப்போ எல்லா மீனுக்கும் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வரும். இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்னு வரும், உடம்புல வெள்ளை வெள்ளை புள்ளி படுறது, அப்புறம் வந்து ஃபின்ராட்ஸு, அந்த வந்து இறக்கையில் வந்து ஒரு பின்னு மாதிரி ஒன்று குத்திடும், நங்கூரம் மாதிரி நங்கூர புழு குத்தும், அப்புறம் மீன் பெயின் வருங்க. அந்த மாதிரி இதில் வந்து அந்தந்த அக்வாரியம் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மெடிசின்ஸ் இருக்குது, ஆன்டிபயோட்டிக் மெடிசனு, ஒயிட் ஸ்பாட் டிசீஸு, அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி மெடிசன் வந்து வாங்கி 2x1 டேங்கு ஒரு 5 சொட்டு ட்ராப் விட்டு கொஞ்சோண்டு கல் போய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வந்து அந்த பூச்சி மயக்க நிலையை அடைஞ்சிடும். மயக்க நிலை அடைஞ்சு நம்ம அந்த மீனை கையில் எடுத்து அந்த பூச்சியை ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ இப்போ இந்த நோய் தாக்குதலுக்கு வந்து எண்ணிக்கை, மீனோட எண்ணிக்கையை வந்து நம்ம டேங்கில் கூட குறைச்சி விடுறது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு அதை சொல்லுங்களேன்.
அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டேங்குக்கு பார்த்தீங்கன்னா 2x1 டேங்க் அப்படின்னா 2 அடி நீளம், 1.5 அடி உயரம், 1 அடி அகலம் உள்ள டேங்குக்கு 18 மீன் தான் விடணும்னு ஒரு கணக்கு இருக்குது. 18 மீன் விட்டிங்கன்னா தான் மீன் ஆக்சிஜன் போனாலுமே உங்களுக்கு வந்து மீன் டெத் ஆகாமல் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 50 மீன் விடும்போது ஒரு வியாபார ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா 50 மீன் இல்லை 100 மீன் விட்டுருப்பாங்க, அவங்க வந்து டெய்லி வாட்டர் மாற்றுவாங்க, அது நமக்கு தெரியாது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் விட்டு வளர்த்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இறக்க நேரிடும். அதனால 10 மீன் 18 மீன் 20 மீன் 2x1 டேங்க்கு வச்சா நல்லது.
இப்போ மீன் பார்த்தோம்னா இயற்கை சூழலில் கடல்லையும் வாழுது, நன்னீர்லையும் வாழுது, ஆறுகளில் வாழுது, குளங்களில் வாழுது. இப்போ இந்த அலங்கார மீன் வந்து கடல் மீன் வகையை சேர்ந்ததா முழுவ, இல்லை வந்து நீங்கள் நன்னீர் மீன்களை வந்து இந்த அலங்கார மீன்களை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா என்னென்ன கடல் மீன் இருக்கு, என்னென்ன நன்னீர் மீன் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ கடல் மீன் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 5 டேங்க் 6 டேங்க் தான் போடுவோம். மெரைன் ஃபுல்லான சீ வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதோட பிஹெச் இப்போ சைலனிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணும். அந்த ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு 3 லேக்ஸ் செலவாகும். அதில் வந்து சின்ன விதமான ஒரு டிசீஸ் இருந்தாலுமே மறுபடியும் அந்த வாட்டர்லாம் அவுட்டாக வெளி விட்டுட்டு மறுபடியும் புது வாட்டர் தான் ஆட் பண்ணும். இப்போ நன்னீர் மீனில் அப்படி இல்லைங்க. நார்மலாக நம்ம கிடைக்கிற போர் தண்ணி இல்லை நல்ல தண்ணியை வந்து குளோரின் இல்லாமல் பக்குவப்படுத்தி வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் நல்லபடியாக வாழும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கடற்கரையோரத்திலும் ஆத்தோத்தில் கிடைச்சதெல்லாம் இல்லைங்க. இவங்களே ரெண்டு விதமான மீன் ஆற்றுலேருந்து ரெண்டு விதமான மீன் எடுக்கப்பட்டு அந்த ரெண்டு விதமான மீனுக்கு இவங்களே மேல் ஃபீமேல் வச்சு இவங்களே கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ரகமாக கொண்டு வந்து அந்த மாதிரி கொண்டு வந்த ரகம் தான் மலேசிய வாஸ்து மீன் சொல்கிற ஃப்ளவர் ஹார்ன் மீன். அதாவது ஜிலேபி மீனும் ரெட் பேரட்னு ஒரு மீன் இருக்கும். அந்த ரெண்டு மீனையும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு ஜென்ரேஷனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வந்தனால இவங்க வந்து ஒரு மலேசிய வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹான் எல்லாம் விரும்புகிறாங்க.
இப்போ வாஸ்து மீன் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மலேசிய வாஸ்துங்கிறீங்க, தனி மீன் வளர்க்குறதுல இன்னொன்று சீன வாஸ்துக்கு அரோனா மீனுங்கிறீங்க. இந்த ஃப்ளவர் ஹானை பற்றி சொன்னீங்க, இந்த அரோனாவை பற்றி கொஞ்சம் செய்திகள் சொல்லுங்களேன்.
இப்போ அரோனா மீன் பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் அதிக முக்கியத்துவம் பெற்று இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா யாருமே உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பேட்டன் ரைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த அரோனா மீன் பார்த்தீங்கன்னா சீனா மலேசியா சிங்கப்பூர் மூன்று இடத்துலேருந்து தான் வருது. ஒரு மீன் வந்து மினிமம் அங்கேருந்து வந்து 500 ரூபாய்க்கு வருது அப்படின்னா சென்னை மார்க்கெட் வந்து 700 ரூபாய்க்கு வருங்க. வியாபாரிக்கு கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 850 ரூபா 900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இல்லை அந்த மீனை நம்மளே உற்பத்தி பண்ணலாமான்னு இங்கே வந்து இந்தியா ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்களாம். ஆனால் அவங்க அங்கேருந்து அனுப்பும்போது ஒரு மீன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மெச்சூர் ஸ்டேஜில் ஆனவனு தான் பெண் மீன் ஆகும். அந்த பெண் மீன் ஆகாமல் அங்கேயே கருத்தடை பண்ணி தான் விடுறாங்க. ஒரு மீன் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா 7 விதமான மருந்துகளை டிப் பண்ணி தான் அந்த மீன் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டுமில்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த மீன் வந்து ஆணாக தான் இருக்கும். பெண் மீன் ஆகக்கூடிய தன்மையே வராது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களோட விலையை வந்து அவங்க மீன் வச்சிருக்க விலையை வந்து அவங்க நிர்ணயம் பண்ண முடியும். ஆளாளுக்கு நம்ம உற்பத்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மீன் வந்து 2 ரூபாய் 3 ரூபாய்க்கும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது ஒன்று தான் அவங்க தொழில் தந்திரம் தொழில் யுக்தியாகவும் சைனா மலேசியா சிங்கப்பூரில் ரொம்ப தொழில் சீக்கிரட்டாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அநேக மக்கள் வந்து வெளிநாட்டு மோகம் மாதிரி இப்போ சீன வாஸ்து மீன் வச்சுருந்தா நல்லது நல்லதுன்னு எல்லோரும் வாங்குறாங்க. பையர்ஸ் அதிகமாக இருக்கனால தான் அவங்க அந்த அளவுக்கு பேட்டன் ரைட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த தகவலை வந்து நீங்கள் வந்து dragonfish.com போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஓடுங்க. வெப்சைட்ல 3 ஹவர்ஸ் ஓடும். அதை வந்து அதை பற்றி எப்படி ஃபேக்ட்ரியில் எப்படி வச்சிருக்கிறாங்க, எப்படி என்ன மாதிரி உணவு கொடுக்குறாங்க, எப்படி அதோட ஆட்டிடியூடு, எத்தனை வருஷத்தில் ஆண் பெண் ஆகும், அந்த சிஸ்டமேட்டிக் எல்லாமே அந்த வெப்சைட் www.dragonfish.com போட்டிங்கன்னா பார்த்துக்கலாம்.
இப்போ நீங்கள் சொல்றதுலேருந்தே மீன் வந்து ரெண்டு காரணத்துக்காக வந்து வீடுகளில் வந்து தொட்டியில் வளர்க்குறாங்க. ஒன்று வந்து வாஸ்து, இன்னொன்று வந்து அலங்காரத்துக்கு அழகுக்கு ஒரு மன அமைதிக்கு வந்து வளர்க்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து அலங்கார மீன் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ இவ்வளோ மீன் தேவைப்படும் போது இந்த அலங்கார மீனை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி பண்றத வந்து ஒரு வியாபார வாய்ப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இருந்தால் என்ன மாதிரி உற்பத்தி பண்ற யுக்திகளில் வந்து நீங்க மக்களுக்கு ஆலோசனை சொல்லலாம்?
வண்ண மீன் வளர்ப்பு நல்ல தொழில் தாங்க, அது நல்லபடியா பண்ணலாம். முறையா பயிற்சி எடுத்துட்டு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தெரியலாம இவங்களே மீன் வாங்க ஒரு அக்வரியம் ஷாப்புக்கு போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண் மீனாக கொடுத்துருவாங்க, இல்லைன்னா எல்லாம் ஆண் மீனாக கொடுத்துருவாங்க. இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு 3 மாசமோ இல்லை 3 வருஷமோ வாங்கிட்டு எங்கள் வீட்டில் குட்டி போடல மொட்டை போடலன்னா சரியான பயிற்சியும் முறையான கைட்லைன்ஸ் இருந்தால் தான் நல்லபடியாக இந்த தொழிலை பண்ண முடியும்.
இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்றீங்க. ஆனால் வந்து நீங்கள் அலங்கார மீன் வளர்க்குறது வந்து லாபகரமான தொழில் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ இந்த பயிற்சி இப்போ எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா நீங்கள்?
இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் அருமை மையத்திலையும் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் கேவிக்கேன்னு சொல்லுவாங்க, அங்கே கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த அலங்கார மீன் பயிற்சி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் சென்னை மீன்வளக் கல்லூரியில் பயிற்சி கொடுக்குறாங்க. அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள கேவிகே அணுகி பயனடைய மாதிரி கேட்டுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கேவிகே பயிற்சி கொடுக்குறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல நல்லபடியாக இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு மீன் வளர்ப்பு, அலங்கார மீன் வளர்ப்பு, கெண்டை மீன் வளர்ப்பு, கெளுத்தி மீன் வளர்ப்பு போன்றவற்றுக்கும் முக்கியமான பயிற்சி கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் சொல்லபடி பயிற்சி எடுத்துட்றாங்க, இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுறாரு ஒரு விவசாயி, அவருக்கு நிறைய நிலம் வேணுமா இல்லை எவ்வளோ குறைஞ்ச நிலம் இருந்தால் கூட பண்ண முடியுமா, அந்த தகவல் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
மினிமம் வந்து ஒரு 10 சென்ட் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க முறையாக பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் பண்ணலாம். 10 சென்ட் சிமெண்ட் தொட்டி கட்டி வச்சு செய்தால் ரொம்ப நன்மை கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தவளை, பாம்பு, அப்புறம் நண்டு, பேர்ட்ஸ் பறவைகள் போன்ற வீட்டிலேருந்து அதை தடுக்க முறையாக மேல் வளையும் தடுப்பு சுவரம் அமைச்சு முறையான வழிவகை செய்து நல்லபடியா தொழில் செய்யலாம்.
இப்ப பயிற்சி எடுத்துட்டாங்க, தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு 10 செட்ல நீங்க சொல்ற மாதிரி சிமெண்ட் தொட்டெல்லாம் போட்டு விளையெல்லாம் போட்டு அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு உத்தேசமான வருமானம் எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்க பாக்கலாம்.
ஒரு மாதம் பாத்தீங்கன்னா ஒரு 15,000-20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அவங்க மெயின் சிட்டியில இருக்கிற மாதிரி இருந்தா அவங்க இருக்கக்கூடிய லோக்கல் அக்வாரியம் ஷாப்காரே வந்து அவங்களோட மீன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்லைன்னா ஒரு கிராம சைட்ல இருக்கிற மாதிரினா இவங்க கொண்டு போய் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இவர் சப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இடத்தேர்வு தான் மிக முக்கியம். அது இல்லாம நீரும் முக்கியம். நீர் வந்து அது வந்து மீன் வளர்த்தக்கூடிய தன்மை உள்ளதா என்னதுன்னு சரியா பரிசோதனை செஞ்சு அதன் பின் மீன் விடவும்.
இப்போ நீங்க மீன் வளர்க்கறாங்க, மீன் வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப மற்ற பயிருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்காட்சி எல்லாம் போடுறாங்க, தொழில் கண்காட்சி போடுறாங்க, நீங்க விவசாய கண்காட்சி போடுறாங்க. அது மாதிரி மீன் வளர்த்த தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து கண்காட்சிகள் நடக்குதா? அப்படி நடந்து எங்கெல்லாம் நடக்குது? அந்த கண்காட்சிக்கு போறதுனால என்ன வகையான பயன் கிடைக்கும் அதை எங்க சொல்லுங்களேன்.
இப்ப மீன் கண்காட்சி போனா நம்மளோட நாலேஜ் வந்து என்ன நாலேஜ் அதிகப்படுத்துற மாதிரி தான் கணக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு 5 நாள் கண்காட்சி, அதை விட்டீங்கன்னா எர்ணாகுளம்ல February 10-14 வரை நடக்குது. அது வந்து இன்டர்நேஷனல் ஃபிஷ் செமினார் அண்ட் ஃபிஷ் ஷோ. அதாவது பலதரப்பட்ட நாடுகள்லேருந்து வந்து மீனை கொண்டு வந்துட்டு இங்கே வந்து வியாபார உக்தியாக இங்கே சேல் பண்ணும். இந்த கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஒரு வருஷம் வந்து எர்ணாகுளத்தில் நடக்கும், மற்றொரு வருஷம் சென்னையில் நடக்கும், சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் நடக்குங்க. இப்போ சமீபத்தில் February 10-14.
நேயர்களே, நம்ம பவானி எஸ் பிரகாசம் இது வரைக்கும் வந்து அலங்கார மீன் வளர்ப்பு பயன் என்ன, எப்படி வளர்க்கறது, வளர்க்கறதுனால வளர்க்குறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் சொல்ற கருத்தை நான் திரும்பி நானும் உதர சொல்ல வரேன். உங்களுக்கு அலங்கார மீன் வளர்ப்பு ஒரு நல்ல லாபகரமான தொழில், இதுக்கு வந்து விவசாய நிலம் தேவையில்லை. உங்களுக்கு வேண்டியது வந்து மீன் வளர்க்கணுங்கிற ஒரு திடமான எண்ணம் தான். வளர்க்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா உங்க வீட்டிலேயே வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும் போது உங்களுக்கு இது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். இதுக்கு வந்து பெரிய வேலையாட்கள் வேணுன்ற கிடையாது. வீட்டில் உள்ள பெண்களே இதை வந்து இந்த மீன் வளர்க்கும் போது அதை வந்து அவங்க ஹாபியா வளர்க்கலாம், அதை வந்து வியாபாரமாகவும் அதை மாத்திக்க முடியும். நமக்கு இடம் இல்லையே, எனக்கு நான் என்ன பண்றது, இங்க வந்து இடமெல்லாம் இல்ல, மனசுல இடம் இருந்தா போறோம். அலங்கார மீன் வளர்க்கறதுக்கோ அதுல இருந்து லாபம் எடுக்கிறதுக்கோ நீங்க வந்து இடம் இல்லையேன்னு கவலைப்படாம, ஆனா என்னன்னா மீன் வளர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இந்த மீனை வந்து எப்படி எப்படி வளர்க்கலாம், என்ன மீன் வளர்த்தோம்னா நம்ம ஊர் நம்ம சுத்தி உள்ள நகரங்களில் கொண்டு மார்க்கெட் பண்ண முடியும். இப்ப பெரிய அளவுல பண்ணணும்னா வெளிய ஊர்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளி நாட்டு கூட அனுப்ப முடியும். பட் நம்ம தொழில பழகும் பொழுது எப்பவுமே நம்ம சுத்தி இருக்கிற டவுன்ல என்ன மீன் வகையை நம்ம வந்து விற்க முடியும், எந்த மீன் நம்ம வந்து சுலபமா வளர்க்க முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மீன் வள கல்லூரி இருக்கு, அங்க பயிற்சி எடுக்கலாம். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்கு, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த உங்க மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்தில் எந்த தேதியில வந்து இந்த பயிற்சி கொடுக்கறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் போய் நீங்க பயிற்சி எடுக்கலாம். ஏற்கனவே பயிற்சி எடுத்து இதை வளர்த்துக்கிட்டு இருக்கிற பண்ணையாளர்கிட்ட போய் நீங்க வந்து பார்த்து கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கலாம். பட் எப்படி பார்த்தீங்கனாலும் எனக்கு வேலை இல்லை, வேலை ஆட்கள் கிடைக்கலைங்கிற கவலை இல்லாம வீட்டில் உள்ளவங்களே வீட்டிலேயே இந்த வேலை செய்ய முடியும், லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கறத நாங்கள் வந்து திரும்ப தெளிவா சொல்லிக்கிறோம். ஸோ இந்த துறையில வந்து மக்கள் தங்களை பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் ஐயா.